நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் ஐயா.
நான் புலவர் ராமலிங்க சுவாமி பேசுகிறேன். இந்த சமுதாய விழிப்புணர்வு இந்த வானொலி நிலையத்தில் இன்றைக்கு இந்த கருத்து பரிமாற்றம் பெறுவதற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மூலிகை வாழ்வியல், இந்த மூலிகை வாழ்வியல் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதனுக்கு நோய் என்பது அடிப்படையாக இருக்கிறது. மனிதனுக்கு நோய் என்பது அடிப்படை. உடல் எப்பொழுது வந்ததோ அப்பவே நோயும் உடனே வந்து விடுகிறது. அந்த நோயினுடைய முதிர்ச்சியாக மரணம் அமைகிறது. இயற்கையாக இளமையிலிருந்து வாலிபத்திற்கு வந்து, வாழ்வியலுக்கு வந்து, முதுமைக்கு வந்து, அப்புறம் மரணம் என்பது அது படி. ஆனால் இடையில நாம உற்பத்தி செய்வது இந்த நோயை வளர்த்துக் கொள்வது. இந்த நோயை தீர்ப்பதற்குண்டான மருந்து மாத்திரைகள் வழிமுறைகள்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு எக்கச்சக்கமா இருக்குது. எந்த தெருவிலையும் ஒரு ஆஸ்பத்திரியோ ஒரு டாக்டரோ இல்லாத அமைப்பு கிடையாது. கிராமப்புறமாக இருந்தாலும் கூட அங்கேயும் ஒரு டாக்டர், அங்கேயும் ஒரு மருந்தகம், இப்படி நிறைய இருந்துகிட்டு இருக்கு. இன்றைய மனிதனுடைய அமைப்பு நிலை எப்படின்னா, விரைவான வாழ்க்கையா இருப்பதனால காலை 4 மணியிலிருந்து இரவு 12 மணி வரையில உண்பதற்கு நேரம் இல்லை, தேநீர் குடிப்பதற்கு நேரம் இல்லை, உறவினரை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, பிள்ளைகளை கொஞ்சுவதற்கு நேரம் இல்லை. இப்படி விரைவான வாழ்க்கையில் இருப்பதனால தனக்கு வரக்கூடிய நோய்களுக்கு நல்ல மூலாதாரமாக நோய் போகும்படியான ஆய்வு செய்து அதை தீர்த்துக்கணும்ன்ற நிலை மனிதனுக்கு இல்லை. எண்ணம் இருக்கலாம், ஆனா நேரம் கிடையாது. ஆகையினால என்ன கிடைக்குதோ, பக்கத்துல எந்த டாக்டர் இருக்காரோ, பக்கத்துல எந்த மருந்து கடை இருக்கோ, காசு விட்டு எரிஞ்சமோ, சினிமா கொட்டாயில டிக்கெட் வாங்குற மாதிரி குண்டு மாத்திரை, குழா மாத்திரை, தட்ட மாத்திரை, நீர் மாத்திரை, என்ன கிடைக்குதோ அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் சாப்பிட்டுடணும். நோய் சரியாயிடணும், மறுபடியும் பரபரப்பான உலகத்துல போய் கலந்து போகணும். இது இன்றைய வாழ்க்கை முறையாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த இயற்கையோடு ஏந்த வாழ்க்கை என்பதில் மனிதன் பின்வாங்கிட்டு தான் இருக்கிறான். எண்ணம் இருந்தாலும் கூட செயலுக்கு வர முடியல. இதுதான் பரிதாபமான நிலைமையா இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த மருத்துவம் பண்ணும் பொழுது மற்ற மருந்து முறைகளுக்கும் இந்த இயற்கை மூலிகை மருத்துவத்துக்கும் ஒரு அடிப்படையான வேறுபாடு. மற்ற மருத்துவங்கள் எல்லாம் என்னாகன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தற்காலிகத்துக்கு ஒரு குணத்தை கொடுக்கும், பின்னால் அது மறுபடியும் திரும்பி வந்துடும். இவனுடைய நேரம் கருதி, பொருளாதாரம் கருதி மறுபடியும் போராடுறதுக்கு தயாரா இருக்கிறான். எப்படி ஒரு சாதாரணமா ஒரு டிவியை நேரடியா காசு கொடுத்து வாங்கினா 10,000, அதையே தவணை முறையில் வாங்கினா 17,000 சொன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு குறைந்த தொகையை கொடுத்து நம்ம உடனே பொருளை வாங்க முடியுமா? கையில் இருக்கிற காசை கொடுக்கணும், கை மேல பொருள் கிடைக்கணும், அன்றைக்கே பலனை அனுபவிச்சிடணும். இது மனிதனுடைய எண்ணம். அதே தான் மருத்துவத்திலையும் வந்துடுறான். இன்றைக்கு உடனடியாக செலவு பண்ணணும், அந்த நேரத்துக்கு அது சரியாயிடணும், பின்விளை பத்தி கவலை இல்லை, மறுபடியும் வந்தா போராடுறதுக்கு மனசையும் உடம்பையும் தயார் பண்ணிக்கிறான். இதுதான் இன்றைய பரிதாபமான வாழ்க்கையா இருக்கு. இதுல மூலிகையினுடைய தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டால், அது எந்த அளவுல நமக்கு அடிப்படையான நோயை தீர்க்கும் என்பதனுடைய தத்துவங்களை புரிந்து கொண்டால் நாம் அதன் மேல கொஞ்சம் அக்கறை செலுத்தலாம்னு நான் நினைக்கிறேன்.
நல்ல அருமையா சொல்லிங்க ஐயா. இப்ப உள்ள நம்ம எதிர்பார்ப்பு என்ன இருக்குதுன்னா, இன்னைக்கு மரம் வச்சோமா நாளைக்கு காய் காய்த்து அது வந்து பலன் கொடுக்கணும். அதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா, உடனடி சாப்பாடு, உடனடி உணவு, குழந்தைங்க இன்னைக்கு படிக்க வைக்கிறோமா நாளைக்கு காசு சம்பாதிச்சு தர மாட்டாங்களா, எல்லா எதிர்பார்ப்பும் எல்லாருக்கிட்டையும் இருந்துட்டு இருக்குது. அதே சமயத்துல ஒரு விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது, அது மறக்க முடியாது. பேக் டு மூலிகை, ஆங்கில மருத்துவம், ஹோமியோபதி அதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம சித்தர்கள் எழுதி வச்ச மூலிகை மேல, அதாவது நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட அந்த தாக்கத்தை விடவும் மேலை நாட்டார் இப்ப சொல்லிருக்கிறாங்க இல்லையா, இந்தியா வந்து பாரம்பரிய முறைப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எடுத்து சொன்னதுனால நமக்கு வந்து அது மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்குதுன்னு கூட சொல்லலாம். இப்ப காலையில ஜாகிங் போறாங்க, வாக்கிங் போறாங்க, அங்கங்க பாத்தீங்கன்னா அருகம்புல்லு சாறு, வாழைத்தண்டு சாறு அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. மூலிகைக்கு நம்ம திரும்ப வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இப்ப அதோட பயன்பாடு அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
நல்லதுங்கம்மா. இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த அருகம்புல் சாறு, வாழைத்தண்டு சாறு, இப்படி இது ஒரு வணிப ரீதியில இன்றைக்கு வெளிப்பாடாக வந்து கொண்டிருந்தாலும் கூட நாம மூலிகைக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியம்தான். ஏன்னா அதை தயார் பண்றவரும் பொருள் செலவு பண்ணி தான் தயார் பண்றாரு. ஆகையினால அவர் மறுபடியும் தயார் பண்றதுக்கு அவருக்கு மூலதனம் தேவை. ஆகையினால அவர் வணிபத்துக்கு கொடுக்கறத ஒன்னும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எத்தனை பேர் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம்ன்றதுதான் இப்ப நமக்கு கேள்வி. ஒரு சாதாரணமா ஒரு டீ கடையில இருக்கிற கும்பலுக்கும், ஒரு அருகம்புல் சாறு விற்கிற கடையில் இருக்கிற கும்பலுக்கும் நிறைய வேறுபாடு இருந்துட்டு இருக்கு. அங்கு சர்வசாதாரணமா இடது கையில ஒரு டீ பாட்டிலையும் வலது கையில ஒரு பேப்பரையும் கொடுத்து 7 மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு 9 மணி வரைக்கும் சாவகாசமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம். ஆனால் அருகம்புள்ளி சாறு சாப்பிட்றவனே வினோதமாக ஏதோ கொஞ்சம் வித்தியாசப்பட்டவனாக பார்க்கின்ற உலகமாக தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கே தவிர, அது ஒரு ஏற்புடையவனாக அவனை பின்பற்ற வேண்டிய ஒரு நிலையில பார்க்கிற பார்வை குறைவா இருக்கு. அதற்கு அடிப்படை காரணம் கேட்டீங்கன்னா, அதனுடைய உண்மையான பலன் தெரியலன்றது ஒண்ணு, தெரிந்தாலும் அதை அடைய முடியலன்றது ரெண்டு. அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா மூலிகைகளை வந்து மாற்று பெயரால் வைத்தாங்க. ஆனை வணங்கி, பூனை வணங்கி, இது எல்லாம் இப்ப கேட்கும் போதே நமக்கு வித்தியாசமா இருக்கு. ஏதோ மிருக காட்சி சாலைக்கு போற மாதிரியோ அல்லது சர்க்கஸ் கொட்டாய்க்கு போற மாதிரியோ இப்ப நமக்கு மனசு மாறுது. ஒண்ணுமில்ல, பூனை வணங்கின்றது நம்ம அன்னாட நடந்து கொண்டு செல்லும் பொழுது நம்ம காலால மெரிக்கிற செடி, நம்ம பல்வளைக்கு அது மேலதான் எச்சிய முளையறோம். சாதாரணமா சாஞ்சி உட்கார்ந்தோம்னா நம்ம காலில் உராயக்கூடிய ஒரு செடி இது குப்பை மேனின்னு பேர். அந்த குப்பை மேனி தான் பூனை வணங்கின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அது அது என் பூனைக்கு நோய் வந்துடுதுனா என்ன பண்ணுமா, அந்த செடியில போய் தன் உடம்ப உராசிச்சுக்குமா. உராசனதுமே அந்த இலை காற்றினுடைய வேகம் அது உடம்புல உள்ள போய் அந்த இலையில இருக்கக்கூடிய சாரம் அதன் உடம்புல பாய்ஞ்சி அதனுடைய நோய்கள் எல்லாம் சரியாகி போயிடுது. ஆகையினால் அதற்கு பூனை வணங்கின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நெறிஞ்ச முள்ளு நம்ம நிறைய பார்க்கிறோம். காலில் குத்திச்சுன்னா ஒரு அடை முழுவதும் அப்படியே ஒட்டிக்கும், ஒன்று ஒன்றா பிடுங்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். அது ஆனை வணங்கின்னு பேரு. இதெல்லாம் குமரின்னு இன்னொன்று சொல்லுவாங்க. சோத்து கத்தாழை, சாதாரணமாக வீடுகளில் வளர்க்குற சோத்து கத்தாழைக்கு குமரின்னு பேரு. இப்படி எல்லாம் மாற்று பெயரால அந்த காலத்திலேயே மூலிகைகளை வழங்கினார்கள். அதற்கு ரெண்டு காரணம். ஒன்னு, அந்த மருத்துவர் முறையோடு அதை பயன்படுத்தக்கூடிய அறிவு உடையவர் என்பதனால அவர் மட்டுமே அந்த மருந்தை பயன்படுத்தினால் அதை பயன்பாட்டுக்கு வரவங்களுக்கு உயிர்கேடு வராமல் இருக்கும்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று வணிபம், புகழ், அப்படி பல காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆக மாற்று பெயரால வழங்குவது என்பது அந்த காலத்திலேயே மூலிகைகள் மறைக்கப்பட்டன அல்லது மக்கள் மத்தியில இருந்து ஒதுக்கப்பட்டன நம்ம சொல்லலாம். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தற்காலத்துல அந்த மூலிகைகளை கண்ணால பார்க்க முடியாத அளவிற்கு அருகி போய்விட்டது. அவைகளை பலன் தெரிந்துகிறோம். இப்ப அருகம்புல் எடுத்துக்கிட்டோம்னா அருகம்புல் சாறு உடம்புக்கு அவ்வளவு நல்லது, 1008 வியாதிகளை கண்டிக்கக்கூடியது. உடம்புல சிகரெட் பிடிக்கிறதுனால, கஞ்சா அடிக்கிறதுனால, கள் குடிப்பதுனால அல்லது நீண்ட காலம் ஒரு மருந்துகளை சாப்பிட்டு அந்த மருந்தினாலே நம்முடைய ரத்தம் கெட்டு விஷமாக மாறிவிட்ட நிலையில இவைகளையெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம டயாலிசிஸ் மாதிரி நீண்ட பொருள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அருகம்புல் சாறு சர்வசாதாரணமா நம்ம குடிச்சோம்னா போதும். அருகம்புல் சாறு குடித்த பொழுது பல லட்சம் செலவு செய்து நம்ம ரத்தத்தை மாற்றக்கூடிய அந்த நிகழ்வு மிக சாதாரணமாக இயற்கையாக நடந்து போகுது. அப்போ இவ்வளவு எளிமையாக ஒரு பல லட்சங்கள் செலவு பண்ணக்கூடிய பலனே ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதுக்கு தெரியுது, ஆனா நாம் ஏன் பயன்படுத்தல அப்படின்னு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா, ஒன்னு பொது நாகரிகத்தில் எல்லாரும் பின்பற்றவில்லை, நாம மட்டும் எப்படி தனியா பின்பற்றினாலும் நம்மள ஒரு மாதிரியா பார்ப்பாங்களேன்ற ஒரு ஒதுக்கு உணர்வு. ரெண்டு, அந்த அருகம்புல் கிடைக்கிறது அது எப்படி சாராக்குறதுன்ற விதம் தெரியாததுதான் காரணம். அருகம்புல்ல அப்படியே பசு மேய்ஞ்சிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. நாம் அப்படி மேய முடியலையே, நாம் அதை சாறு கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது நமக்கு அது புரியல. சோத்து கத்தாழை அதனுடைய சாறு கொண்டு வர நமக்கு தெரியல. குப்பை மேனி அதனுடைய சாறு கொண்டு வர தெரியல. அது உப்பு தயாரிக்க தெரியல. பலன் நமக்கு நல்லா புரிந்து கொண்டாலும் கூட, மனம் அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட, அதை தயாரிக்கின்ற முறையில நமக்கு நிறைய சிக்கல் இருப்பதனாலே, தயாரித்து கொடுப்பவர்கள் போதுமான அளவிற்கு நமக்கு கிடைக்காத காரணத்தினால எது எளிமையா கிடைக்குதோ அதை நம்ம பின்பற்றுகிறோம். அந்த வகையில தான் இயற்கை மூலிகைகள் நம்மை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கின்றன நான் நினைக்கிறேன்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது இந்த பூடக பெயர்ல சொல்லக்கூடிய பெயர் சொல்லாதது அப்படிம்பாங்க, வசம்பு குழந்தைகளுக்கு நாக்கில தேய்ப்பாங்க, அதெல்லாம் மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இப்ப வந்து மறந்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்ஸ்டன்டா நம்மளுக்கு கியூர் கிடைக்கணும் அப்படிங்கறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப அந்த வகையில நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய மூலிகைகள், ஆனா பெயர் தெரியாம மறந்து போன மூலிகைகள், அதெல்லாம் என்ன இருக்குது, அதோட பயன்பாடு பற்றி சொல்லுங்களேன்.
இந்த பேர் சொல்லாத காய் அப்படின்னு சொல்லுவாங்க, ராத்திரில பேர் சொல்லாத காய்னு ஒன்னு சொல்லுவாங்க, நெல்லிக்காய். அத என்ன சொல்லுவாங்க, அதை ராத்திரில அதனுடைய பேரை சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. அது ஏன் நெல்லிக்காயை இரவுல அதன் பேரே சொல்லக்கூடாதுன்னா, நாம் ஒருத்தர்ந்த போய் பணம் கேட்கறோம், கொஞ்சம் பணம் இருந்தா செலவுக்கு கொடுங்கன்றோம், பணம் என்ற பேரையே சொல்லாத என்கிட்டன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு தூரம் அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அது போல நெல்லிக்காய் மிக குளிர்ச்சியானது, அது பகலில் சாப்பிட்டாலே உடம்புல சளிப்பு பிடிக்கக்கூடிய அளவிற்கு அதுல குளுமை உள்ளது. அதை இரவுல சாப்பிட்டா நிச்சயமாக நமக்கு அந்த சீதளம் ஏறி போய் அதனால ஜன்னி வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. அதனாலதான் என்ன சொன்னாங்க, இரவுல அதை சாப்பிடவே கூடாது, அதை சாப்பிடக்கூடாது என்பதை உயிரணுவர்ச்சி அணியாக பேரே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்ப நாம என்ன நினைக்கிறோமா, அந்த அருகி போன மூலிகைகள் அல்லது பெயர் மாற்றப்பட்ட மூலிகைகள், மறைக்கப்பட்ட மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர அப்படிப்பட்ட மூலிகைகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்கு. அன்றைக்கு தான் மறைபொருளாக வைத்தார்களே தவிர இன்றைக்கு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கின்றன, நிறைய பொது நிலையங்களாக போதிக்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கின்றன. ஆக மக்கள் மத்திக்கு நிறைய கிடைக்குது. இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலிகைகளுடைய பேர் தெரியுது, பெயர் தெரியாவிட்டாலும் கூட அதனுடைய பலன் தெரிகிறது, அந்த பலன் பக்க விளைவு அற்றது என்பது புரிகிறது, அதை பயன்படுத்தினோம்னா பொருளாதார செலவு ரொம்ப குறைவுன்னு தெரியுது, பக்க விளைவு இல்லாமல் குறைந்த செலவில நிரந்தரமான பலனை பெற்றுக் கொள்வதற்கு இந்த மூலிகைகள் அற்புதமாக கலப்பு இல்லாமல் இயற்கையில கிடைக்குது. இத்தனையும் புரியுது நமக்கு. ஒரே ஒரு சிக்கல், இதை தயார் பண்ணி கொடுக்கிறது யாருன்றதுதான். இப்போ இதை நல்ல நிறுவனங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு செய்தால் நிச்சயமாக மக்களுக்கு அது கிடைக்கும். இவைகளை பற்றி தெரிந்து கொண்டு ஆனால் அடைய முடியவில்லையே என்ற குறைபாடு இல்லாமல் இருப்பதற்காக நிறைய சித்த மருத்துவ நிலையங்கள் இருக்கின்றன. நாம் நாட்டத்தோடு அந்த நிலையத்திற்கு சென்று அந்த கிடைக்கக்கூடிய மருந்தை பெறுவதற்கு முயற்சி தான் தேவை. நம்ம கிட்ட முயற்சி இல்லை, ஆர்வம் இல்லை, அதுதான் அடிப்படையே தவிர பொருள் கிடைக்கலன்றது பிரச்சனை இல்லை, மருந்து பேர் தெரியலன்றது நமக்கு கவலை இல்லை. அதற்கு உடையப்பட்டவர்கள், விற்பனர்கள், வாணர்கள் அதை தயார் பண்ணி கொடுக்கறாங்க. அதன் மீது நாட்டத்தோடு, நம்பிக்கையோடு, பக்க விளைவு அற்றது என்ற புரிதலோடு நாம் தேடி பலன் அடையணுன்றதுதான் நம்முடைய வற்புறுத்தல். நன்றி.
நன்றிங்கய்யா. வணக்கம்.